الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال رسول الله صلى الله عليه وسلم عن صفات النساء لو أحسنت إلى إحداهن الدهر ثم رأت منك شيئا فقالت ما رأيت منك خيرا قط رواه الإمام البخاري صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين அளவற்றருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாரை நேரான சீரான பாதையில் வழிநடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்கள் ருசுல்மார்கள் அனைவர் மீதும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்னாருடைய முபாரக்கான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழவிருக்கின்ற அனைத்து மூமினான முஸ்லிமான நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதம் மிக்க ஜும்ஆவினுடைய கடமைகளை மதித்து இத்திகாஃபுடைய நீயத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினுடைய கட்டளைகளை ஏற்று அவனுடைய விளக்கல்களை தவிர்ந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு ஏராளமான நியமத்துகளை அருள்களை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருள்களில் பெரிய ஒரு பாக்கியம்தான், பெரிய ஒரு சொத்து செல்வம்தான் அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து தருகின்ற நம்முடைய வாழ்க்கை துணைவி மனைவி என்பவள். இது எல்லா ஆண்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டாயமாக ஆக்கியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண விடயத்தில் சொல்லும் பொழுது அந்நிக்காஹு மின் சுன்னதி சொன்னார்கள், திருமணம் என்பது என்னுடைய முக்கியமான ஒரு சுன்னத், ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி, இன்னொரு ரிவாயத்தில் சொன்னாங்க, யார் என்னுடைய இந்த வழிமுறையை மறுப்பார்களோ நிராகரிப்பார்களோ புறக்கணிப்பார்களோ, ஃபலைச மின்னி, அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார். அந்த அளவுக்கு எப்படி தொழாதவருக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் இல்லையோ, ஜகாத்து கொடுக்காதவர் இஸ்லாத்தில் குற்றவாளியாக கணக்கிடப்படுகிறாரோ, நோன்பு பிடிக்காதவர் ஒரு பாவியாக கணக்கிடப்படுகிறாரோ, இவைகளெல்லாம் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர் என்னை சேர்ந்தவரே இல்லை என்று சொன்னார். அந்த அளவுக்கு திருமணம் என்றது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மனைவி என்பவள் அந்த அளவுக்கு ஷரியத்தில் முன்னுரிமை வகிக்கிறார். இந்த திருமணம் எதற்கு நடைபெறுகிறது? அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மனைவி என்ற அந்த உறவை தருகிறான்? அந்த உறவுக்குள் என்ன வைத்திருக்கிறான்? சகோதரர்களே, மனைவி என்பவள் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவள், சங்கைக்குரியவள், மிக்க மரியாதைக்குரியவள். எங்களுக்கு அல்லாஹு தஆலா உருவாக்கி தந்திருக்கிற, அமைத்து தந்திருக்கிற நம்முடைய மனைவி பெரிய ஒரு பாக்கியம். மனைவி இடத்தில் அல்லாஹு தஆலா நிம்மதியை வைத்திருக்கிறான், சந்தோஷத்தை வைத்திருக்கிறான். மனைவியில் அல்லாஹ் ஆறுதலை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில், உம்மத்து சீரழிகிறார்களே, உம்மத்து அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களே என்ற கவலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. நாம் எல்லோரும் அறிவோம், குர்ஆனை இறக்கி வைத்த அந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னாருடைய முழுமையான தோற்றத்தை காட்டினார். அதை கண்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுகிறார்கள். பெரிய ஒரு உருவத்தை கண்டு பயந்து விடுகிறார்கள். பயந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன காலத்தில் இருந்து நபி அவர்களை தூக்கி வளர்த்த, அரவணைத்த, ஆதரித்த பெரிய தந்தை அபு தாலிப் இருந்தார். நபி அவர்கள் அபு தாலிபிடத்தில் ஓடவில்லை. சிறிய காலத்தில் இருந்து தன்னுடன் ஓடி விளையாடிய நண்பர் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பரிடத்தில் ஓடவில்லை. நபி அவர்கள் பயந்து ஓடியது தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் தான் ஓடினார்கள். மனைவி இடத்தில் போய் சொன்னார்கள், ஜம்மிலூனி, ஹதீஜா என்னை போட்டி விடுங்கள், இன்னி ஹஷீத்து அலா நஃப்ஸி, நான் கண்ட அந்த காட்சி எனக்கு மரணம் ஏற்பட்டு விடுமோ என்ற அளவுக்கு எனக்கு பயமாக இருக்கிறது, என்னை போட்டுங்கள் என்று ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரம் அந்த மனைவி நபி அவர்களுக்கு கொடுத்த ஆறுதல், உற்சாகம். அவர்கள் சொன்னார்கள், கல்லா, வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா. புகாரி ஷரீஃபினுடைய மூன்றாவது ஹதீஸ் இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், கல்லா, வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, ஒருபோதும் நடக்காது, அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஒரு கட்டத்தை ஒரு நாளும் உண்டாக்க மாட்டான். மனைவி ஆறுதல் சொன்னார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். அல்லாஹ் சொல்கிறானே, ஒமின் ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அன்புசிக்கும், உங்களுள்ளே இருந்து உங்களுடைய மனைவியை அல்லாஹ் படைத்தது, லிதஸ்குனு இலைஹா, மனைவியிடத்தில் நிம்மதி பெறுவதற்காகவே. ஆறுதல் அடைவதற்காக வேண்டி, சாந்தி அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனைவியை தந்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனைவி என்பவள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய கணவனை நினைத்து வாழக்கூடிய ஒரு ஜீவன் மனைவி. எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு கணவன் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்றால், ஒரு கணவன் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்றால் அந்த சர்டிபிகேட்ல முதலாவது சைன் பண்ண வேண்டியது எங்களுடைய மனைவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹ்சனுக்கும் அஹ்சனுக்கும் லி அஹ்லிஹி, உங்கள் ஆக நல்லவர் உங்களுடைய மனைவி இடத்தில் யார் மிக நல்லவரோ அவர்தான் உங்களில் இஸ்லாத்தில் ரொம்ப சீரிய நற்குணமுடையவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சர்டிபிகேட்ல எங்களோட மனைவி சைன் பண்ணணும், ஏன்ற கணவர் நல்லவர், ஏன்ற கணவர் உத்தமனானவர். மனைவி இடத்தில் எப்பொழுது கணவன் அதிருப்தி உள்ளவனாக இருப்பானோ, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த மனிதனுடைய குணங்களை பூர்த்தியாக்குவது கிடையாது. மனைவி இடத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து காட்டினார்கள், தன்னுடைய மனைவியை கண்ணியப்படுத்தி காட்டினார்கள். ஒரு கணவன் மனைவியோடு எப்படி வாழ வேண்டும் என்ற உத்தம புருஷராக முன்னுதாரணமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுவோம், நாங்கள் மௌத்தாகிற நேரம் சுஜூதுல மௌத்தாகணும், தொழுகையில மௌத்தாகணும், குர்ஆன் ஓதிக்கொண்டு மௌத்தாகணும், உம்ராவுல மௌத்தாகணும், மஸ்ஜிது நபவியில மௌத்தாகணும், நோம்போட மௌத்தாகணும், உதுவோட மௌத்தாகணும், இப்படி எங்களுக்கு ஆசை இருக்கிறது. அதில் தவறு கிடையாது. கண்டிப்பாக நான் எப்படி மௌத்தாக வேண்டும் என்ற ஆசை நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அதைத்தான் நிச்சயமாக அடையப் போகிறோம். அதில் தவறில்லை. ஒரு மனிதன் சுஜூதுல மௌத்தாகணும் என்று ஆசை வைக்கிறது தவறில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு மௌத்தாகும் பொழுது நபி அவங்க தொழுகையை தெரிவு செய்யல, சுஜூதை தெரிவு செய்யல, குர்ஆன் ஓதுறதை தெரிவு செய்யல. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத்தாகும் இடமாக தெரிவு செய்தது தன்னுடைய அருமை மனைவியின் மடியைத்தான் தெரிவு செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய மடியில் தான் மௌத்தாகினார்கள். மனைவியினுடைய கண்களை பார்த்தபடிதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்றார்கள். ஏன்? மனைவி அவ்வளவு அன்புக்குரியவள், அவ்வளவு பாசத்துக்குரியவள். மனைவியினுடைய பார்வைதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறுதியாகப்பட்டது. நாங்கள் மௌத்தாகிற நேரம் சக்கராத்தில் இருந்தால் ஜம்சம் தண்ணி கொடுக்கணும் என்று ஆசைப்படுவோம், தேன் குடிக்கணும் என்று ஆசைப்படுவோம், பால் கொடுங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தில் வாய் காய்ந்து உதடுகள் காய்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில், சகோதரர்களே, நபி அவர்கள் ஜம்சமை நாடவில்லை, நபி அவர்கள் விரும்பி குடிக்கும் பாலை நாடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் இருந்த மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள், ஹஜ்ரத் ஆயிஷாவையும் பார்க்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த மிஸ்வாக்கை எடுத்து தன்னுடைய பற்களால் சப்பி அதை ஈரமாக்கி நனைத்து சுவைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்து விட்டார்கள். தன்னுடைய மனைவியினுடைய எச்சிலை கடைசியாக விழுங்கிவிட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றார்கள். சகோதரர்களே, இதுதான் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அன்பு, கணவனும் மனைவிக்கும் இடையில் இந்த பாசம் உண்டாக வேண்டும், இந்த நேசமும் இந்த பண்புகளும் இந்த பண்பாடுகளும் உண்டாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம் அர மினல் முத்தஹாபி லம் அர முத்தஹாபைனி மினன் நிகா. சொன்னாங்க, கணவன் மனைவியை விட அன்புள்ள இருவரை நான் இந்த வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. உண்மையான அன்பு, உண்மையான பாசம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் தான் இருக்கிறது. அந்த அன்பு அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இடையில் உள்ள அன்புக்கு சமன். ஒரு கணவனும் மனைவியும் வைத்திருக்கிற அன்பு அல்லாஹும் அவனுடைய அடியான் அல்லாஹ் அடியானோடு வைத்திருக்கிற அன்புக்கு சமமானது. அல்லாஹ் அடியானோடு வைக்கிற அன்புக்கு குர்ஆனில் புத்தி என்று பெயர் சொல்கிறான். யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கிறார்களோ அல்லாஹ் ரஹ்மான் அந்த அடியானுக்கு புத்தி என்று சொல்லக்கூடிய பிரிக்க முடியாத அன்பை முஹப்பத்தை அல்லாஹ் அந்த அடியானோடு வைக்கிறான். புத்தி அதே பதத்தை அல்லாஹ் கணவன் மனைவியுடைய அன்புக்கு பாவிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அங்கு அல்லாஹ் அவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் இடையில் புத்தி என்று அந்த அன்புக்கு பெயர் வைக்கிறான். இங்கு அதே பதத்திலிருந்து வந்த வார்த்தை வஜஅல பைனக்கும் மவத்தா, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் மவத்தத் என்ற அந்த உறவை அந்த அன்பை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உருவாக்கி வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனைவி என்பவள் சபையில் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவள். நாம் நம்முடைய மனைவிமாரை கேவலப்படுத்துகிறோம், மற்றவருக்கு முன்னால் நம்முடைய மனைவிக்கு ஏசுவதுதான் நமக்கு மதிப்பு என்று நினைக்கிறோம். அடுத்தவர்களுக்கு முன்னால் என்னுடைய மனைவியை அடக்கி வைப்பதுதான் எனக்கு கண்ணியம் இருக்குது என்று நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை சபையில் ஞாபகப்படுத்துவதற்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயங்கவில்லை. புகாரி ஷரீஃபில் வருகிறது, அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜமாத்துக்கு அமீராக நியமித்தார்கள். அந்த ஜமாத்து போகிறார்கள், அதில் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளம் வயதுடைய சஹாபி, அவர் சிறியவர். அந்த ஜமாத்தில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள், வயது முதிர்ந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இருக்க அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் அந்த ஜமாத்துக்கு அமீராக அனுப்பினார்கள். அந்த ஜமாத் ஓரிடத்தில் சென்று இரவு தங்க வேண்டி ஏற்பட்டது. கடுமையான குளிர், தாங்க முடியாத குளிர். அந்த ஜமாத்தில் இருந்தவர்கள் இரவு தூங்குவதற்காக வேண்டி நெருப்பு மூட்டுவதற்கு முன் வருகிறார்கள். ஆனால் ஜமாத்துடைய அமீர் சொல்லிவிட்டார், எந்த காரணம் கொண்டும் நெருப்பு மூட்டக்கூடாது. உடனே சஹாபாக்கள் அமீருக்கு கட்டுப்பட்டு அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்கிறார்கள், சகித்துக் கொள்கிறார்கள், நெருப்பு மூட்டவில்லை. அன்று இரவு அந்த கூட்டம் தூங்குகிறது. காலையில் எழும்பினால் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குளிப்பு கடமையாக இருக்கிறது, அவர்கள் குளிக்கவில்லை, தயமம் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையான குளிர், தயமம் செய்கிறார்கள். அந்த ஜமாத்தில் காரிகள் இருக்கிறார்கள், ஹாபில்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள், நபியுடைய மாணவர்கள். சுபஹுக்கு அதான் சொன்னதும் இகாமத்து சொல்லப்படுகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஜுனுபாலியாக இருந்து தயமம் செய்து கொண்டு இமாம் ஜமாத் நடத்துகிறார்கள். சஹாபாக்களுக்கு கோபம் வந்துவிட்டது.
சுத்தமாக இருக்கிற எத்தனையோ பேர் நாம் இருக்க, இவர் ஒரு சிறியவர், இவருக்கு இந்த பதவியை கொடுத்ததனால், அவர் அமீராக இருக்கிற ஒரு காரணத்தினால் அவர் ஜுனுபோடு இருந்து தயமம் செய்து கொண்டு தொழுகை நடத்துகிறார் என்று கோபப்பட்டார்கள். யுத்தம் நடக்கிறது, யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி அடைகிறார்கள். வெற்றி அடைந்து வனிமத் பொருட்களை எடுப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அம்ரு இப்னு ஆஸ் சொல்லிவிட்டார்கள், யாரும் வனிமத்தை தேடிச் செல்ல வேண்டாம், கிடைப்பதை எடுத்துக்கொண்டு திரும்பி விடுங்கள் என்று. இந்த மூன்று கட்டமும் சஹாபாக்களுக்கு சகிக்க முடியாத கோபத்தை உண்டாக்கியது. இருந்தாலும் தலைவர் அமீர் கட்டுப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நிலைமையை சொல்கிறார்கள், எங்களுடைய அமீர் ஜமாஅத்தில் மூன்று கட்டங்களில் இப்படி நடந்து கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். மஸ்ஜிதுல் நபவியில் சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஏன் அந்த ஜமாத்துக்கு நெருப்பு மூட்ட வேண்டாம் என்று சொன்னீர்கள், கடும் குளிராக இருந்தது, ஏன் அப்படி தடை விதித்தீர்கள்? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், கடுமையான குளிர்தான், கஷ்டம்தான், ஆனால் நாங்கள் சென்றிருந்தது ஒரு சிறிய படை, கொஞ்ச நபர்கள் தான் போயிருந்தோம். நாங்கள் நெருப்பு மூட்டிவிட்டால் அந்த வெளிச்சத்தை பார்த்து எதிரிகள் எம்மை அடையாளம் கண்டுகொள்வார்கள், நாங்கள் குறைவாக இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்வார்கள். எனவேதான் அவர்களுக்கு தைரியம் உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் நெருப்பு மூட்ட வேண்டாம் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷம், சொன்னார்கள், நீங்கள் செய்ததுதான் சரி, நீங்கள் செய்தது, நீங்கள் நடந்து கொண்டது அது சரியான விதம், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றார்கள். சரி, இரண்டாவது, ஏன் நீங்க குளிப்பு கடமையான நேரத்தில் சஹாபாக்களை விட்டுட்டு நீங்க ஏன் இமாமத்து செஞ்சீங்க? சொன்னாங்க, அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க யார் ரசூலுல்லாஹ், ஏற்கனவே சஹாபாக்கள் தோழர்கள் குளிரில் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, அதிகமான சிரமத்தை தாங்கி இருக்கிறாங்க, எங்களுடைய சஹாபாக்கள் தொழுகையில் இன்பம் உள்ளவர்கள், அவர்களில் காரிகளை ஹாபில்களை யாரையாவது நான் முற்படுத்தினால் பெரிய சூறாக்களை ஓத ஆரம்பித்து விடுவார்கள், நீண்ட சூறாக்களை ஓத ஆரம்பித்து விடுவார்கள், அவர்களுக்கு இரவு முழித்து விழித்திருந்தோம், குளிரில் இருந்தோம் என்ற பிரச்சனையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது, தொழுகை என்றால் அவர்கள் அப்படி இன்பமானவர்கள், நாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி விடாமல் ஆகிவிடுவோம் என்பதனால் நான் அந்த நிலைமையில் தயமம் செய்து கொண்டு சுருக்கமாக தொழுகையை நடாத்தினேன் என்று கூறினார்கள். நபி அவங்க சொன்னாங்க, அம்ரு இப்னு ஆஸுக்கு உண்மையிலேயே நீங்க நடந்தது சரிதான், நீங்க செய்ததில் எந்த தவறும் இல்லை, மூன்றாவது கட்டம் ஏன் நீங்க கனிமத் எடுக்க போவான மாட்டீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், காபிர்கள் ஏதோ ஒரு வகையில் புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள், முஸ்லிம்கள் நாங்கள் கொஞ்ச கூட்டம், அவர்கள் அடித்து விரட்டி விட்டோம், அவர்கள் ஓடுகிறார்கள், நாங்க அந்த கனிமத்தை எடுக்க போய் அவர்களுடைய எல்லைக்குள் போய் மாட்டிக்கொண்டால் பின்னால் வந்து முஸ்லிம்களை தாக்கி விடுவார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டானது, அதனால நான் அவர்களை தடை செய்தேன் என்று சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்ரு இப்னு ஆஸை புகழ்ந்து பேசினாங்க. இப்ப அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல வந்துச்சு, நான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக விருப்பத்துக்குரியவனாக இருக்கிறேன், நான் செஞ்ச வேலை மூண்டும் நபி அவங்க புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க, நபி அவங்களோட முஹப்பத் அன்பு என்னோட தான் இருக்குது என்று நினைத்து கொண்டு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன் அஹப்புன் நாசி இலைக்க யா ரசூலல்லாஹ், நான் சொல்ல வருகிற விடயம் இதுதான், மன் அஹப்புன் நாசி இலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு மக்கள்ல ஆக விருப்பமானவங்க யாரு என்று கேட்டான். இவருடைய நோக்கம் நபியவங்க இவருடைய பேரை சொல்லணும், இவர் செஞ்ச வேலையை பாராட்டி பேசி இருக்கிறாங்க, இவரை புகழ்ந்து நீங்கதான் என்று சொல்லணும் என்ற ஆசையில் கேட்கிறாங்க. மனிதர்கள் உங்களுக்கு ஆக விருப்பம் யார் யார சொல்லலாம்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய கணவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் எல்லா சஹாபாக்களையும் வச்சுக்கொண்டு சொன்ன பதில் என்ன தெரியுமா? கால ஆயிஷா சொன்னாங்க, எனக்காக விருப்பம் இந்த பொண்டாட்டி ஆயிஷான்னு சொன்னாங்க. மனிதர்கள் எனக்காக விருப்பம் இந்த பொண்டாட்டியத்தான் நான் விரும்புகிறேன். முதலாவது நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹுக்கு பின்னால் இந்த உலகத்தில் நான் நேசிக்கிற அன்பு வைக்கிற ஒரு ஜீவன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த அன்பும் இந்த பாசமும் நமக்கும் நம்முடைய மனைவிக்கும் மத்தியில் எவ்வளவு இருக்கிறது, எங்க இருக்கிறது? எவ்வளவு படிக்கிறோம் சீராவில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஓட்ட போட்டி நடத்தி இருக்கிறார்கள். ஒரு தடவை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்த விடுகிறார்கள். ஆயிஷா சந்தோஷப்படுகிறாள், நான் இன்று உங்களை முந்தி விட்டேன், உங்களை தோற்கடித்து விட்டேன் என்று. இரண்டாவது கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோடு அந்த ஓட்ட போட்டியை நடத்தி நபி அவங்க முன்னுக்கு போறாங்க. சொல்றாங்க, ஆயிஷா அன்று விட்ட கடனை நான் இன்றைக்கு முடிச்சுட்டேன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் அல்லது பால் குடித்து கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த பாத்திரத்தை பறிச்செடுத்து சொன்னாங்க, நீ எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தாயோ அதே இடத்தில் நானும் வாய் வைத்து குடிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுவெல்லாம் நபியுடைய வீட்டுக்குள் நடந்தது. இன்று பகிரங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், கணவன் மனைவிக்கிடையில் இந்த உறவு உண்டாக வேண்டும், இந்த அன்பு உண்டாக வேண்டும், இந்த மதிப்பு மரியாதையும் உண்டாக வேண்டும். ஹதரத் அபூபக்கர் சித்தீக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சக்ராத்தில் இருக்கும் பொழுது வசியத்து செஞ்சாங்க, என்னுடைய ஜனாசாவை என்னுடைய மனைவிதான் குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் ஏன் அப்படி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை குளிப்பாட்டுவோம். சொன்னாங்க, இல்ல, என்னோட ஆக நெருங்கி பழகியவள் என்னுடைய மனைவிதான், அவள்தான் என்னை குளிப்பாட்டுவதற்கு தகுதியானவள் என்று ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். நாங்க ஏதோ ஒரு வகையில திருமணம் முடித்தது ரெண்டு வகை. நாங்க திருமணம் முடித்தது முடிச்சிருக்கிறவங்களும் தான், முடிக்க இருக்கிறவங்களும் தான், ரெண்டு கட்டத்தில் திருமணம் முடிப்போம். ஒன்று, நாங்க பார்த்து விரும்பி கடிதம் கொடுத்து நம்பர் கொடுத்து எஸ்எம்எஸ் பண்ணி ஏதாவது செஞ்சு ஓப்பனா சொல்லுன்னா லவ் பண்ணி முடிச்சிருப்போம். அப்படி இல்லாட்டி குடும்பத்தால பேசி முடிச்சிருப்பாங்க, குடும்பத்தால பேசி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டை தவிர திருமணம் முடிக்கிறதுக்கு வேற ஒரு வழி இல்லை. நான் அந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த லவ் பண்ற காலம் இருந்துச்சு, கல்யாணம் பேசி வச்சிருந்த காலம் இருந்துச்சு, சுபஹானல்லாஹ், பார்க்கிற நேரமெல்லாம் அந்த பெண்ணுடைய நினைப்புல தான் இருந்தோம். என்ன ஒரு கிஃப்டை பார்த்தாலும் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் முதலாவது அதை வாங்கி கொடுக்க நினைக்கிறது அவங்க தான். அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். எங்கேயாவது ஒரு போர்டை பார்த்தால் அந்த போர்டில் நிறைய எழுதியிருப்பான், ஆனால் நாங்கள் பார்க்கறது எங்களுக்கு பேசியிருக்கிற அந்த பொண்ணுடைய எழுத்தை மட்டும்தான் பார்ப்போம். அது மட்டும்தான் நம்மளோட கண்ணுக்கு தெரியும், மற்ற எழுத்தெல்லாம் மறைஞ்சிருந்துச்சு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்ப எங்க அந்த அன்பு? இப்ப அந்த அன்பு எங்க? கல்யாணம் பேசுற நேரம் பாருங்க, சம்பந்திகள் கல்யாணம் பேசுற நேரம், ஒரு கல்யாணம் பேசி வச்சிருக்குது, ஒரு பெருநாள் வருதென்றால் முதலாவது பலகாரம் கொண்டு போற சம்பந்திர வீட்டுக்கு தான் முதலாவது கொண்டு போற, அங்கதான் உடுப்பு வாங்குறது முதலாவது அந்த மருமகளுக்கு தான். ஆனா கல்யாணம் முடிச்சு
ஒன்று ரெண்டு வருஷம் போனதுக்கு பின்னால சம்பந்தி யாருன்றே தெரியாது. அந்த பக்கத்துக்கும் போறல, அந்த பக்கத்துக்கும் போறல. இந்த லவ் பண்றவங்க, எஸ்எம்எஸ் பண்றவங்க, இவங்களுக்கு யாருக்கும் காலிக்கோடுன்ற ஒன்று கிடையாது. காலிக்கோடு இருக்குதா? கல்யாணம் பேசி வச்சிருக்கிறவங்களுக்கு காலிக்கோடு இருக்குதா? லவ் பண்றவங்களுக்கு காலிக்கோடு இருக்குதா? இல்ல. எப்ப கபில் து நிகாக சென்னானோ அண்டையோட ஆரம்பிச்சிச்சு அவன் பிரச்சனை, அண்டையோட ஆரம்பிச்சிச்சு. முசீபத் தள்ளி தலையில கட்டின மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு முசீபத்தில் வைத்து விழுந்த மாதிரி இருக்குது. ஏனென்றால் சகோதரர்களே, அந்த மனைவியுடைய உள்ளம் என்ன என்றதை நாங்கள் படிக்க இல்லை. வெறும் உடம்பை பார்த்து ஆசைப்பட்டோம், வெறும் வெளி தோற்றத்தை பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடிவு செஞ்சோம். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு பெண்ணிடத்தில் நாலு பண்புகள் இருக்கும், துன்பகுல் மர் அத்துலி அர்பா, நாலு விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவார். லி மாலிகா, ஒன்று அவளுடைய பணம், வலி ஜமாலிகா, இன்னொன்று அவளுடைய அழகு, வலி நசபிகா, அவளுடைய பண்பு பண்பாடு, அவளுடைய குடும்ப பழக்க வழக்கம், வலி தீனிகா, நாலாவது தான் சொன்னாங்க அவளுடைய தீன். நீ தீனுள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சுக்கோ, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும், குப்பை மேடுகளில் இருக்கிற கீரைகளை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். குப்பை மேட்டில் முளைச்ச கீரை, இதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னாங்க. குப்பையில வளர்ற கீரை இருக்குது பாருங்க, பார்க்கறதுக்கு பசுந்தா இருக்கும், அழகா இருக்கும், செழிச்சிருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, இந்த கீரையை நீங்க தொற்ற வானம், சாப்பிட வானம் என்றாங்க. சஹாபாக்களுக்கு இது விளங்கல்ல. அல்லாஹுடைய தூதரே, இந்த குப்பையில முளைச்ச கீரண்டால் என்ன என்ன சொல்றீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்அத்துல் ஹஸனா ஃபீ மம்பிதிஸ் ஸூஇ, கெட்ட சூழல்ல வளர்ந்த அழகான பெண்ணை திருமணம் முடிக்கிறதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னாங்க. அல் மர் அத்துல் ஹசனா, அழகா இருக்குது, குப்பை மேட்டில் வளர்ந்ததுனால பார்க்கறதுக்கு பசுந்தா இருக்கும், ஆனால் அதுல நோய் இருக்குது, அது ஆரோக்கியம் அல்லது. இன்னைக்கு பார்க்கப்படுது இது மாத்திரம்தான், வெளியில ஜொப் இருக்குது, அழகா இருக்கிறாங்க, பசுந்தா இருக்கிறாங்க, திருமணம் நடக்குது, ஆறு மாசத்துல காலி போட்டு போயிட்டு முடியுது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகளுக்கு திருமணம் பேசினதை பாருங்க. மூத்த மகள் ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹா திருமணம் பேசுறாங்க, யாரு? மாப்பிள்ள செட்டாவிச்சு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு யாரு சகோதரர்களே? மக்காவுடைய கோடீஸ்வரர். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய கோடீஸ்வரர். அவருக்கு பேர் உஸ்மான் அல் கனி, மக்கள் வச்ச பேர். உஸ்மான் என்றால் அவர் சல்லிக்காரர், கோடீஸ்வரர். யாராவது ஹதியா கேட்டு வந்தால் வேலைக்காரரை கூப்பிட்டு அவர்கிட்ட இருக்கிறதுல சொத்தெல்லாம் நிறைச்சி மூட்டை கட்டி இதை கொண்டு போய் இவட்ட வீட்டில் கொடுத்துட்டு வா, இதுக்கு பிறகு நீ யார்ட்டையும் கேட்காதுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி ஆள் தான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் அல் கனி முடிச்சு கொடுத்துட்டாங்க சகோதரர். நபி அவங்க இதையா பார்த்தாங்க? நபி அவங்க பார்த்தாங்க உஸ்மான்கிட்ட தீன் இருக்குதா. என்ன தீன்? உஸ்மான் வெக்க சுபாவம் உடையவர், வெக்கமுள்ள ஒரு உஸ்மான். நபி அவங்க ஒரு கால் சாஞ்சி படுத்திருக்கிறாங்க, தன்னுடைய காலில் ஒரு பகுதி வேட்டி விலகி காலில் ஒரு பகுதி தொட விளங்குது. அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க அனுமதி கேட்டு. நபி அவங்க அப்படியே படுத்திருந்து அனுமதி கொடுக்குறாங்க, வந்து பேசிட்டு போறாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க, பேசிட்டு போறாங்க. நபி அவங்க அசையல்ல, உஸ்மான் வந்திருக்கிறார், உங்களை சந்திக்கணும் கொஞ்சம் நிப்பாட்டினாங்க. சல்லல்லாஹு எழும்பி உட்கார்ந்து தன்னுடைய ஆடைகள் எல்லாம் சரி செஞ்சு போட்டு இப்ப சொன்னாங்க வர சொல்லுங்க. வந்து ரொம்ப மரியாதையாக கண்ணியமாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு பேசினாங்க, பேசிட்டு போயிட்டாங்க. கூட இருந்தவர் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், அபூபக்கர் வந்தார், உமர் வந்தார், நீங்க ஒன்றும் செய்யலையே, நீங்க ஏன் உஸ்மான் வந்து ஒன்னு இப்படி நடந்து போனீங்க? சொன்னாங்க, உஸ்மான் யார் தெரியுமா? தஸ்தஹயீ மின்ஹுல் மலாயிகா, உஸ்மான் வெக்க சுபாவம் உள்ளவர், மலக்குகள் கூட உஸ்மானுடைய வெக்கத்தை பார்த்து மலக்குகள் வெக்கப்படுகிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு உஸ்மான். அவருக்கு முன்னால நான் அப்படி இருக்க விரும்பவில்லை, அதனாலதான் நான் என்ன சரி செய்து கொண்டேன். நபி அவங்க பார்த்தது உஸ்மான் இடத்துல இருந்த அந்த வெக்கம், அந்த மரியாதை, அந்த தீன். அடுத்த மகள், கடைசி மகள் ஃபாத்திமாவுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு சகோதரர்களே? கூலிக்காரர், நாட்டாம யகூதியர் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துற ஒரு சஹாபி ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு. ஏழை சஹாபி, கட்ட சஹாபி, அலி ரழியல்லாஹு அன்ஹு கட்ட குள்ளமானவர். ஏழை, ஒரு யகூதியுடைய தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துற ஒரு கூலிக்காரர். ஆனால் தீன் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகளுக்கு செலக்ட் பண்ணாங்க, இந்த மாப்பிள்ளை என்ன மகளுக்கு சரி. மூத்த மகள் கோடீஸ்வரனுடைய பொண்டாட்டி, கடைசி மகள் ஆக ஏழையினுடைய பொண்டாட்டி. சகோதரர், இதுதான் ஒரு குடும்ப தலைவனுடைய, வாப்பாவுடைய பொறுப்பு. தன்னுடைய மகளுக்கு எப்படி மாப்பிள்ளை தேடணும், எப்படி மாப்பிள்ளை தேடணும், எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கணும், எப்படி வச்சாலே இந்த மகள் சந்தோஷமாக வாழ்வார். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அன்ஹுடைய மனைவி ருக்கையா உம்மு குல்தூம் ரழியல்லாஹு அன்ஹுமா சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க, பால் இல்லாம கஷ்டப்பட்டாங்க, ஊடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க, எங்கேயும் கிடையாது சரித்திரம். ஆனால் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஆடை இல்லாம கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய முதல் நாள், நான் திருமணம் முடித்த முதலாவது நாள் நான் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு சென்றேன். அங்கு ஃபாத்திமாவுடைய ஒரு ஆட்டுத்தோல் இருந்தது. ஆட்டுத்தோல் இதை விரிச்சு நானும் ஃபாத்திமாவும் முதலிரவை சந்தோஷமாக கழித்தோம் என்று சொல்கிறார். பெட்ஷீட் இருக்கல, பெட் இருக்கல, தலவான் இருக்கல, பெட்ரூம் இருக்கல, தீன் இருந்தது, நிம்மதி இருந்தது. சொர்க்கத்துடைய தலைவியாக ஆக்கினார்கள் தன்னுடைய மனைவியை, சொர்க்கத்துடைய தலைவியாக ஆக்கினார்கள் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். சகோதரர்களே, இதுதான் திருமண உறவின் ரகசியம். இதை படிப்போம், இதை உணர்வோம், அதுக்கு பின்னால எங்களுடைய மனைவியை பார்ப்போம், அவள் எவ்வளவு சிறப்புக்குரியவள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். ஆஹ், அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கிற அந்த மனைவியுடைய சிறப்புகளை, பண்புகளை, பண்பாடுகளை விளங்கி கண்ணியமான குடும்ப வாழ்க்கையை நமக்குள் அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானா. யாழ்ல எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, தப்புகளை தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ வழங்கியிருக்கிற அந்த மனைவியை, செல்வத்தை யா அல்லாஹ் உரிய முறையில் பயன்படுத்துவதற்கு தௌஃபிக் செய்வாயாக. யார் யாரெல்லாம் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்கிறோமோ, உண்மையான முஹப்பத்தோடு, அன்போடு, மவத்தத்தோடு வாழ்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக. யார் யார் திருமணம் முடிக்க இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய கண்ணியமான அந்த மனைவிமார்களை சிறப்பான முறையில் கண்ணியமாக அவர்களுடைய கைகளில் ஒப்படைத்து நல்ல முறையில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக. யார் யாரெல்லாம் மனைவிகள் எங்களை விட்டும் விலகி பிரிந்து கபருக்கு சென்று விட்டார்களோ, யா அல்லாஹ் அந்த மனைவிக்கு ரஹ்மத்து செய்வாயாக. சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகளையும் பட்டங்களையும் கொடுத்து நாளைய கியாமத்துடைய நாளையில் அதே மனைவியை நம்முடைய சொந்த மனைவியாக திரும்பவும் சொர்க்கத்தில் தருவதற்கு தௌஃபிக் செய்வாயாக. வா ஆஹிரு தஃவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்